வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தேசிய கற்றல் வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தாயகம் திரும்ப உள்ளார். கல்வி வணிகமயமாக்கல் கல்வியின் தரத்தை மோசமாக பாதிக்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். யுபிஐ போன்ற டிஜிட்டல் நடவடிக்கையின் மூலம் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உலக வங்கி நிதியுதவி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தேசிய கற்றல் வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். குடிமைப் பணியாளர்களுக்கு அமைப்பு ரீதியான திறன் மேம்பாட்டிற்கு தேசிய கற்றல் வாரம் வழிவகுக்கிறது. மேலும் தனி நபர்களுக்கு புதிய உத்வேகம் அளிப்பதே தேசிய கற்றல் வாரத்தின் நோக்கம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கற்றல் வாரத்தையொட்டி மத்திய அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் நிறுவனங்கள் சார்பில் துறை சார்ந்த போட்டித் திறனை மேம்படுத்தும் விதமாக கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகள் நடைபெற உள்ளன. புதுடெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய கற்றல் வாரத்தை பிரதமர் இன்று தொடக்கி வைக்க உள்ளார். கடந்த 2020 செப்டம்பர் மாதம் மிஷன் கர்மயோகி திட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடக்கப்பட்டது. இது ஒரு வலுவான டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பின் உதவியுடன் குடிமக்களை மையமாக கொண்டு செயல்படும் திட்டமாகும். 2 பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வருகிற 22 ரஷ்யா செல்ல உள்ளார். ரஷ்யாவில் நடைபெறும் 16 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். இதில் பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். மாநாட்டிற்கு இடையே பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளர்ந்த மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது பிரிக்ஸ் குழுவானது அதன் அளவு மற்றும் ஒப்பீட்டு அளவில் வேகமான வளர்ச்சியை கண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், உலக பொருளாதார வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள்தான் முக்கிய உந்து சக்தியாக உள்ளன என்று கூறினார். எதிர்காலத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது பயணத்தின் இறுதி நாளான இன்று மாலவியில் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டார். மலாவியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவிலிலும் அவர் தரிசனம் செய்தார். முன்னதாக மலாவியில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே கலை மற்றும் கலாச்சாரம், இளைஞர் நலம் மற்றும் மருந்துகள் ஆகிய துறைகளில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமது பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் இன்று புதுடெல்லி திரும்ப உள்ளார். கல்வி வணிகமயமாக்கல் கல்வியின் தரத்தை மோசமாக பாதிக்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இன்று ராஜஸ்தானில் சிக்காரில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தின் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கல்வி வணிகமயமாக மாறுவது தேசத்தின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் தெரிவித்தார். கல்வி ஒருபோதும் வருமானம் ஈட்டும் ஆதாரமாக இருக்கவில்லை என்றும், அது தியாகம் தொண்டு செய்யும் ஊடகமாகவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டி எழுப்புவதாக உள்ளது என்றும் கூறினார். இன்று கல்வி ஒரு பண்டமாக மாறிவிட்டது என்றும், அது லாபத்திற்காக விற்கப்படுகிறது என்றும் திரு தன்கர் தெரிவித்தார். மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பினாலும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இதுகுறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ராணுவத்தை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் 62 நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர், உலகளாவிய எதிர்கால அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சிறந்த வழிநடத்தும் திறன் கொண்ட சிந்தனையாளர்களாக செயல்படுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். போர் முனையானது இன்று பாரம்பரிய போர்க்களங்களை விஞ்சி பல கள சூழல்களை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் இணையதள தாக்குதல், தகவல் போர் போன்றவையும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். இணையதள தாக்குதல்கள், தவறான தகவல் பிரச்சாரங்கள், பொருளாதார போர் ஆகியவை ஒரு தோட்டா கூட சுடப்படாமல் ஒரு முழு தேசத்தையும் பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடியவை என்றும் அவர் குறிப்பிட்டார். சிக்கலான பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து புதுமையான தீர்வுகளை உருவாக்கும் திறமையை ராணுவ அதிகாரிகள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். யுபிஐ போன்ற டிஜிட்டல் நடவடிக்கையின் மூலம் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக மெக்சிகோ நாட்டிற்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் தலைநகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஆழமான ஒத்துழைப்பில் பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்திருப்பதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் மகத்தான எதிர்பார்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி, மருந்து உள்ளிட்ட துறைகளில் முதலீடு மற்றும் மேம்பாட்டிற்கான அதிக அளவிலான வாய்ப்புகளை இந்தியா வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்துவதால் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னணி வகிப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியா மெக்சிகோ இடையிலான நட்புறவு வளமான அடித்தளத்திற்கு வித்திட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. பின்னர் அந்நாட்டு நிதித்துறை செயலாளரையும் திருமதி நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் உலக வங்கி நிதியுதவி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் தலைமையேற்றார். கூட்டத்தில் உலக வங்கியின் நிதியுதவி பெறும் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி மாநில கடற்கரையை சீரமைப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உலக வங்கி உதவியுடன் 1439 கோடி ரூபாய் செலவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையால் முன்மொழியப்பட்ட திட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, மழைநீர் வடிகால்கள் மற்றும் சாலை இணைப்பு கட்டமைப்பை மேம்படுத்த பொதுப்பணித்துறை மூலமாக ஆசிய மேம்பாட்டு வங்கி நிதியுதவியுடன் 4570 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அருகேயுள்ள கரசூல், தொழில்பேட்டை மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. பிரதமரின் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டம் குறித்தும் தொழில்துறை மூலமாக பிரதமர் ஒற்றுமை வணிக வளாக திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ள வணிக வளாகம் பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் பொதுப்பணித்துறையில் நடைபெறும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் விளக்குகளை ஏற்றி புகையில்லா தீபாவளியை கொண்டாடுவோம் என்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைதி பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், கல்விக் கூடங்கள் மற்றும் நீதிமன்ற வளாகத்தின் சுற்று வட்டாரங்களில் 100 மீட்டருக்குள் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறருக்கு இடையூறு இல்லாமல் இனிப்புகள் வழங்கி விளக்குகளை ஏற்றி புகையில்லா தீபாவளியை கொண்டாடுவோம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற தென்மாநில காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிற மாநிலங்களில் இருந்து வதந்தி பரப்புவோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். மேலும் இணைய வழி குற்றவாளிகளை பிடிக்க மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமை அவசியம் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தேசிய கற்றல் வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தாயகம் திரும்ப உள்ளார். கல்வி வணிகமயமாக்கல் கல்வியின் தரத்தை மோசமாக பாதிக்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். யுபிஐ போன்ற டிஜிட்டல் நடவடிக்கையின் மூலம் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உலக வங்கி நிதியுதவி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.